திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி பொது சைவம் பற்றிய சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருக்கும் தலைப்பு மூன்று கண்கள். உரை வழங்குபவர் சிவ சண்முகவேல் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
தாம் வளர்த்ததோ நச்சு மாமரம் ஆயினும் கொளார் நானும் அங்கனே உடைய நாதனே. நம பார்வதி பதையே மகாதேவ. சிவனே செல்வர்களே, இன்றைக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சிந்தனை வேண்டும் என்று சில அன்பர்கள் விரும்பின காரணத்தினால் அடிக்கடி நான் உங்க ஊருக்கு வர்றேன், அடிக்கடி என் பேச்ச கேக்குறீங்க. ஆனால் இன்றைக்கு மூன்று கண்கள் என்கின்ற ஒரு தலைப்பு. அந்த மூன்று கண்களின் வழிய வாயிலாக சிவபெருமானுடைய பெருமையை, பொதுவாக சிவபெருமானுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்பது அடியாருடைய வேண்டுகோள். சிவபெருமானுடைய பெருமையை நாம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் மூன்று கண்களை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். சிவபெருமானுக்கு எப்படி மூன்று கண்கள் இருக்கின்றனவோ, சிவபெருமானுக்கு மூணு கண், திரிலோசனன் என்பது அவருடைய பெயர். மூன்று கண்களை உடையவர். அது ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன், இன்னொன்று அக்னின் சொல்வாங்க. அதே போல சிவபெருமானுடைய பெருமையை உணர்கின்ற நமக்கும் மூன்று கண்கள் வேண்டும். நமக்கு என்னென்ன கண்களா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, சாத்திரங்கள், தோத்திரங்கள், புராணங்கள். இந்த மூன்று கண்கள் தெளிவாக இருந்தால்தான் சிவபெருமானுடைய பெருமையை நாம் புரிந்து கொள்ள முடியும். சாத்திரங்களை ஓதாது புராணங்களை படித்தாலும் தெரியாது எது உண்மையான புராணம்னு, தெரியாது எந்த புராணத்திற்கு எப்படி தாற்பரியம் கொள்ள வேண்டும் என்பது தெரியாது. அதேபோல் தோத்திரங்களை ஓதிக்கொண்டிருந்தால் அந்த தோத்திரங்களுடைய உண்மையான பொருள் என்பது திருமுறைகளில் வரக்கூடிய சொற்றொடர்களுக்கு உண்மையான பொருள் என்ன என்பதை சாத்திரத்தை கற்றால்தான் புரிய முடியும். ஆகவே சாத்திரம் ஒரு கண். இப்ப கண் டாக்டர்கிட்ட போறோம், இந்த கண்ணுக்கு ஒரு பாயிண்ட், அந்த கண்ணுக்கு ஒரு பாயிண்ட்ங்கிறார். ரெண்டையும் கரெக்ட் பண்ணாதான் கண்ணு நல்லா தெரியுது. அதே போலத்தான் இந்த மூன்றுல ஒரு கண்ணு குறையா இருந்தா கூட கொஞ்சம் பார்வை குறைஞ்சிடும். அதனால நமக்கு மூன்று கண்கள்னு சொன்னேன். அது சாத்திரங்கள் என்ன சொல்கிறது என்றால், ஒரு வரையறுக்கப்பட்ட கொள்கை. உங்க சமயத்தினுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியணும். இல்லைன்னா நம்ம சமயம் பெருமையுடைய சைவம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் சொல்லிட்டு போனா பிரயோஜனம் இல்ல. ஒரு சைவன் அல்லாதவன் நம்ம இடத்திலே வினவினால் இப்ப சமயத்துக்கு என்ன பெருமை, என்ன கொள்கை என்று கேட்டால், அது திட்டவட்டமான ஒரு கொள்கையை நாம சொல்லணும். இல்லைன்னா அந்த சமயத்தினுடைய பெருமையை நான் உணர்ந்தாலும் ஆக முடியாது. ஆகவே அதெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சாத்திரங்கள் அல்லது பொருள் நூல்கள், பொருள் நூல்கள். தோத்திரங்கள் புகழ் நூல்கள். என சிவபெருமானை புகழ வேண்டும் என்றால் எப்படி புகழ்வதுன்னு உனக்கு தெரியாது. பொல்லா வினையின் புகழும் ஆறு ஒன்று அறியேன், உன எப்படி புகழ்றதுன்னு எனக்கு தெரியலங்கிறார் மாணிக்க வாசகர். அவருக்கே தெரியலன்னு நமக்கு எப்படி தெரியும் இல்லையா? பொல்லா வினையேன் புகழும் ஆறு ஒன்று அறியேன். ஆகவே இறைவனை எப்படி புகழ வேண்டுமோ அப்படி புகழ வேண்டும், அதான் உண்மையான புகழ்ச்சி. அப்படி அந்த புகழ் நூல்களாக அறுவை செய்தவர்கள் தான் தோத்திரங்கள். அதுக்கு அருமையான தமிழ் சொல்றதா இருந்தா புகழ் நூல்கள், பொருள் சேர்ப்புகள் திருவள்ளுவருடைய ஆட்சி. மூணாவது புராணங்கள். இந்த புராணம் என்றால் என்ன, இந்த புராணம் என்பதற்கு தமிழ் சொல் என்ன என்று கேட்டால், கச்சியப்ப சிவாச்சாரியார் ஒரு தமிழ் சொல் சொல்ற, தொல்கதை. அதாவது வரலாற்றுக்கு முந்திய கதை. பழங்கதை என்பது வேறு, தொல்கதை என்பது வேறு. ஒரு கால எல்லை சொல்ல முடியுமானா அது பழமை. ஒரு கால எல்லையே சொல்ல முடியாது, நம்முடைய அறிவினாலே ஒரு கால எல்லையே சொல்ல முடியாது. அப்படின்னா தொல், அது தொன்மையின் பேர். தொன்மை கோலமே சென்றுதாய் கொத்தும்பி திருவாசகம் இல்லையா? நீ அம்மையும் அப்பனுமாக நின்ற காலம் எதுன்னு சொல்ல முடியுமா, யார்ட்டையா சொல்ல முடியுமா? தொன்மை கோலம் அப்படின்னு திரு கோத்தும்பியில சொல்றாரு இல்லையா. அப்போ தொல் கதை, அதாவது நம்முடைய வரலாற்றுக்கு முற்பட்ட பல சம்பவங்கள் நமக்கு தெரியாது, அவற்றை எல்லாம் புராணங்களின் வாயிலாக நமக்கு வடித்து கொடுத்தார்கள். அந்த புராணங்கள் எல்லாம் ஒரு கால எல்லையிலே நாம் கொண்டு வர முடியாது. எந்த காலத்தில் நடந்தது, அது பிசியா ஏசியா அப்படின்னு கேட்டா, திரிபுர சம்ஹாரம் நிகழ்ந்தது எப்பொழுது, சிவபெருமான் நஞ்சை உண்டாரே எப்பொழுது, அது ஏதாவது பிசிஏசியில் சொல்ல முடியுமா? கணக்கு சொல்ல முடியாது, அதை கால எல்லையே சொல்ல முடியாது. மாணிக்கவாசர் ரொம்ப அருமையா சொல்வார், என்னுடைய மூவர் இராக்கதர்கள் எரிவிழி எரிவிழைத்து கண்ணுதல் எந்தை தலைக்கடைப்பின் நின்றதற்பின் எண்ணிலே இந்திரர் எத்தனையோ பிரமர்கள் மண்மிசை மால்வளர் மாண்டனர்தான் தோணோக்கம். அந்த திரிபுர சம்ஹாரத்தை எரிச்சாரே, அதாவது அந்த திரிபுரங்கள் மூணையும் எரிச்சார். ஆனா மூணே மூணு அன்பர்கள், அந்த அன்பர்கள் மூவர்கள், அந்த மூவர் மட்டும் ஊரே தீ பிடிச்சி எரியுதுன்னா பாத்துக்கிடுங்க. ஆனா அந்த மூணு பேர் எரியாம இருக்கிறாங்க. ஏன் எரியாம இருக்கிறாங்கன்னா, அவர்கள் சிவபூஜையை விடாமல் செய்து கொண்டு வந்தார்கள். மிச்சவங்க எல்லாம் சிவபூஜையை கைவிட்டான், ஏற்கனவே சிவபூஜை பண்ணிட்டு இருக்கவன் தான் கைவிட்டான், திரிபுரத்து அசுரர்கள். அந்த மூணு பேர் மட்டும் சிவபூஜையை விடாம வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க மூணு பேர் யாருன்னா, சிவஞான சாமி சொல்றார் காஞ்சி புராணத்துல, சுதன்மன் சுசீலன் சுபுத்தி. சுதன்மன் சுசீலன் சுபுத்தி என்ற மூன்று அன்பர்கள் மட்டும் சிவபூஜையை விடாம செய்து கொண்டு வந்தார்கள். அவங்களால அவருக்கு அருள் செய்தார் என்பது திரிபுர சம்ஹாரம் சொல்லாத தேவாரமே கிடையாது. இந்த திரிபுர சம்ஹாரம் நஞ்சை உண்டது, தட்சிணைக்கு தண்டனை கொடுத்தது, இதெல்லாம் அடிக்கடி வருது தேவாரத்துல. தேவாரத்தை வராத இடமே இல்லைன்னு சொல்லலாம். அது ஞானசம்பந்த அருமையாக நம்முடைய திருவண்ணாமலை தேவாரத்தை சொன்னார், பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்தான் தூமாமலை நின்று அதிர வெறுவே தொருவின் நிலையோடும் ஆமா பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே, ஆமா பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. நமக்கு தெரிய வேண்டிய செய்தி, மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவருக்கு அருள் செய்தார். அருமையா சொல்லிட்ட. அந்த மூவர் யாருன்னா, அவர்தான் சுதன்மன் சுசீலன் சுபுத்தி. அதே மாணிக்கவாசர் சொன்னார் அருமையாக, உய்ய வல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லானுக்கே உந்தி பர இளமுலை பங்கன் என்று உந்தி பர. அவர்கள் உய்ய வல்லார்கள், ஊரே தீபிடிச்சு எறியும் போது மூணு பேர் மட்டும் தப்பிச்சாங்களாம் கட்டிக்காரங்க இல்லையா, அதாவது அவர்கள் உய்ய வல்லார்கள். இந்த எரிச்ச வருங்க பாருங்க, இவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, ஊரே எரிச்சுட்டு மூணு பேரை மட்டும் எரிக்காம விட்டான். அப்ப இவன் எய்ய வல்லான், சிவபெருமான் எய்யவல்லாம், அவர்கள் உய்யவல்லார்கள். இந்த சொல்லாட்சி பாருங்க, அது திருவந்தியால அருமையா சொல்ற. அவங்க இதெல்லாம் எந்த காலம் என்று சொன்னால் சொல்ல முடியாது. அதான் மாணிக்கா சொன்னாரு, எத்தனையோ பிரம்மர்கள் மால்மிசை மாண்டனர்வான் தோணும். எத்தனை இந்திரர்கள் இந்த சம்பவம் நகழ்ந்த பிறகு எத்தனையோ இந்திரர்கள் எத்தனையோ பிரம்மர்கள் எத்தனையோ திருமால் போயாச்சு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகணக்கில் நான் ஆண்டு கணக்கில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு. அப்ப என்ன தெரியுதுன்னா, இதுதான் தொல் கதை புராணங்கள். அந்த புராணங்கள்ல மகாபுராணங்கள் என்று 18 புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா புராணமும் புராணம் அல்ல, நான் கேட்பதெல்லாம் புராணம் இல்ல. ராமாயணம் புராணமானா இதிகாசம், அதுக்கு ஒரு தனி பேர் வச்சுட்டாங்க. ராமாயண மகாபாரதம் புராணம் இல்லை, அதுக்கு பேர் இதிகாசம்னு பேர், அதுக்கு ஒரு தனி வார்த்தை வச்சுருக்காங்க. புராணங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லாம் புராணம்னு சொல்லல, மகாபுராணங்கள்னு ஒரு 18 புராணம் சொல்லிட்டாங்க. அந்த மகாபுராணங்களை நமக்கு தந்தது யார், அடுத்த கேள்வி. அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, இந்த புராண கதாபாத்திரங்களின் மேலே வைத்து நாம் சாத்திரத்தை அப்ளை பண்ணி பார்க்கணும். என்ன தண்டனை, ஏன் கிடைத்தது, என்ன அருள் எப்படி கிடைத்தது என்பதற்கு சாத்திரம் சொல்வதுதான் நமக்கு பிரமாணம். அதனாலதான் சாத்திரத்தை படிக்காம வேறு கதையை மட்டும் படிக்காத பெரியவங்க சொல்ற காரணம். அதுபோல திருமுறைகளுக்கு ஓதுங்க, ஆனா பொருள் சொல்லாதீங்க. தேவாரத்தை ஓதுங்க, தேவாரத்துக்கு இதான் அர்த்தம் சொல்லிடாதீங்க. ஏன்னா சாத்திரம் தெரியாமல் அர்த்தம் சொன்னா அது அனர்த்தமாக முடியும். ஆகவே சாத்திரங்கள் புராணங்கள் தோத்திரங்கள் என்ற மூன்று கண்களை நாம ரொம்ப டெஸ்ட் பண்ணி நம்ம கிளீனா வச்சுக்கணும். வச்சுக்கிட்டா என்ன தெரியும் என்றால், அவர் முத்துவேல சொன்ன மாதிரி, அவன் எவ்வளவு பெருமையை உடையவன், நாம் எவ்வளவு சிறுமையை உடையவர்கள் என்பது நமக்கு தெரியும். சிவபெருமானுடைய பெருமை நம்முடைய சிறுமையும் தெரியணும்னா இந்த மூன்று கண்கள் நம்ம தெளிவா இருந்தாதான் தெரியும். இங்க புராணத்தை பற்றி மட்டும் ஒரு சின்ன விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். அந்த புராணங்களை எல்லாம் யார் சொன்னது, இந்த புராணங்கள் நமக்கு எப்படி கிடைத்தது? ஞானசம்பந்தர் காலத்துக்கு முன்னாடி புராண வழக்கில் இருக்கிறார்களும் இருக்குது இல்லையா, பெருமையே தான் சொல்றேன். அப்ப இந்த புராணங்கள் எல்லாம் எப்படி நமக்கு கிடைத்தது என்று சொன்னால், கந்த புராணத்தில் சொல்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் மிக அருமையாக புராணங்களை சொல்லும் பொழுது, நாதனார் அருள் பெரு நந்தி தந்திட கோதிலாது உணர் சனற்குமரன் கூடிட வாதராயன முனி வகுப்ப ஓர்ந்தூணர் சூதன் ஓதியது மூவாறு தொல்கதை. புராணங்கள் நமக்கு எப்படி கிடைத்தனன்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, புராணங்களை தந்தது நந்தியம்பெருமான், கூடியது சரற்குமாரன், வகுத்தது வியாசன், ஓதியது சூதன். சைவத்துக்கு எது முக்கியம்னு கேட்டீங்கன்னா புராணங்களை, அதாவது சைவம் எந்த புராணங்களை அடிப்படையாக கொள்ளும், ஒரே கதைக்கு ரெண்டு விதமான தாற்பயம் சொல்லுவான். சிவபெருமான் தலையில கங்கை இருக்கு, அதையும் சிவபெருமான் தலையில கங்கை இருக்குன்னா அவன் என்ன சொல்வான் தெரியுமா, அது விஷ்ணுவனுடைய பாதத்திலிருந்து வருது, சிவபெருமான் தலையில தாங்கிட்டாருமா. ஆகவே கங்கை உற்பத்தி ஆகிறது திருமாலுடைய பாதத்துல, அதனால தலையால தாங்கிட்டாருன்னு அவங்க சொல்லுவான் இல்லையா. இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு எது பிரமாணம்னு தெரியணும். அதான் அதனால என்ன சொன்னாங்கன்னா மகாபுராணங்கள் என்று சொல்லி, அதாவது புராணங்கள் as told by வியாசர் நமக்கு உடன்பாடு அல்ல. ரொம்ப அழுத்தத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப அருமையா சொல்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார், நாதனார் அருள் பெரு நந்தி தந்திட. அதிகார நந்தி இருக்காரு, அவர் தோத்திரத்துக்கும் அவர் தான் அதிகாரி, புராணத்துக்கும் அவர் தான் அதிகாரி, சாத்திரத்துக்கும் அவர் தான் அதிகாரி, மூணுமே அவர் தான். எப்படி அகத்திய மா முனிவர் இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் மூன்றுக்கும் அவர் தான் அதிகாரி இல்லையா, மூணுமே அவர்கள் தான் வந்து அகத்தியற்றது அப்படின்னு சொல்ல முடியாது பெருமையா. அதே போலத்தான் சாத்திரங்கள் தோத்திரங்கள் புராணங்கள் மூன்றையுமே தந்தவன் யார், அதிகார நந்தியின் வழியாகத்தான் வந்து. அதான் சொன்னார் நாதனார் அருள் பெரு நந்தி தந்திட கோதிலாது உணர் சனற்குமரன் கூறிட, அதை குற்றமில்லாமல் உணர்ந்தவன் சனற்குமார மகாமுனிவர். வாதராயண முனி வகுப்ப, வாதராயண முனி என்ன பண்ணாரா, வகுத்து தலைப்பு கொடுத்தார் அவ்வளவுதான். நான் பேசுறேன்னு சொன்னா தலைப்பு கொடுங்க உண்மை பொருளை ஓதியது யார் என்றால் அவன் சூதன், சூத மகாமுனிவர். அவர் சொன்னார் சூதன் ஓதியது மூவாறு தொல்கதை. அப்போ தேவாரத்துல ஒரு புராணம் ஒரு கதை வருதுன்னு சொன்னா சூத மகாமுனிவர் அந்த புராணத்தை எப்படி உபதேசம் பண்ணாரோ அப்படி வைத்துக் கொண்டுதான் பார்க்கணும் சைவர்கள். வியாசர் எப்படி சொன்னார்னு பார்க்க முடியாது, வியாசருக்கு பிரமாணம் இல்லை. சைவத்திலே வியாசருடைய வார்த்தையை பிரமாணமாக கொள்வது இல்லை. வேதத்துக்கு பெரிய மகாபுருஷர் தான் அவர், வேதத்தை தொகுத்தவர் அவர் தான், புராணத்தை தொகுத்தவர் அவர் தான். அதான் ஞாபகம் வச்சுக்கணும், வேதத்தை தொகுத்தவர் புராணத்தை தொகுத்தவர் அவர், கம்பைல் பண்ணவர் தான் வியாசர். ஆகினால சொன்னவர் அவர் இல்லை, தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியம். ஆகினாலதான் என்ன சொன்னாருன்னா, ஒரு அருமையான கதை. ஒரு தடவை காசியில முனிவர்கள் மகாநாடு நடந்தது, அப்பவே மகாநாடு நடக்கும் போல தெரியுது, முனிவர்கள் மகாநாடு. அந்த முனிவர்கள் மகாநாடு நடக்கும் பொழுது அங்க ஒரு மீட்டிங் ஆரம்பிக்கிறது மாதிரி கொஞ்சம் அரட்டை அடிப்போம், அது போல அப்படி கொஞ்சம் அரட்டை அடிச்சாங்க முனிவர்கள் எல்லாம். என்ன அரட்டை வந்ததுன்னு கேட்டா, இந்த வேதத்தின் விழுப்பொருளாக இருக்கக்கூடிய வேத விழுப்பொருள், திருவம்பாயில் சொல்ல இல்லையா விழுப்பொருள் என்று சொல்லக்கூடிய மகா வாக்கியங்கள், அந்த மகா வாக்கியங்களிலே தத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தத் என்ற சொல் யாரை குறிக்கும், ஏன்னா வேதத்துல முக்கியமான மகா வாக்கியத்துல போகும்போது அது எந்த கடவுள் பெயரையும் சொல்லல, அதுன்னு சொல்லிட்டான் மகா வாக்கியம் தத். அது அதான் தாய்மார் சொல்வார், எது எதுன்னு கேட்பார், அங்கிங்கனாதபடி இங்கும் பிரகாசமாய் ஆனந்த மூர்த்தியா இருந்தது எது, தன் அருள் வழிக்குள்ளே அகில அன்ன கோடி எல்லாம் தங்கும் வழிக்கு உயிர் குயிலா வைத்தது எது அப்படிம்பார். எது அது, எது எதுங்கிறது பதில் தான் அது. அதான் மகா வாக்கியங்கள்ல தத், சிவபிரகாசர் 17வது பாட்டுல சொல்வார், தப் என்ற வார்த்தைக்கு சுரூப சிவம்னு அர்த்தம் சொல்வார் சிவபிரகாசர். ஆகையினால அவர் முனிவர்கள் எல்லாம் அப்படி லாபிங் சொல்லுவாங்க ஒரு அரட்டை. அப்போ வியாசமாக முனிவர் வந்திருக்கிறார். அப்ப எல்லா முனிவரும் சொன்னாங்க, இது வியாசத்தை கேட்டாதான் தெரியும், இங்க வந்திருக்கிறது அவர் தான் பெரிய ஆளு, அவர்கிட்ட கேட்டா தெரியும். அவர் முனிவர்கள் எல்லாம் போனாங்க, வியாசத்தை போய் கேட்டாங்க, இது கான்பரன்ஸ் ஹாலுக்கு வெளியில அப்படி வச்சுக்கிட்டு தத்தெறிந்த பொருளினாலே சுட்டப்படுகின்றவன் யார் அப்படின்னு கேட்டா. அப்ப வியாச சொன்னாரும் மகாவிஷ்ணுவே அப்படின்னாரு. கேட்ட முனிவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, சரி சாமி உங்களுக்கு ஒரு பக்கம் என்னடா, நம்ம எதிர்பார்த்த பதில் வரல வச்சிருந்து, ஆனா பெரிய ஆளா இருக்காரு, ஊருக்குள்ள பெரிய ஆளா இருக்காரு, வியாசருக்கு மேல படிச்சவங்க யாருமே இல்ல அந்த காலத்துல, அவர் வாழ்ந்த காலத்துல அவருக்கு மேல படிச்சவங்க யாரும் இல்ல, ஆகினால அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியல. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, சாமி ஒரு முன்ன வேண்டுகோள், உங்களை மறுத்து பேசுறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை, நாங்க அவ்வளவு தூரம் படிக்கல, நீங்க ரொம்ப படிச்சவர் தான், ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்க இப்ப சொன்னீங்க பாருங்க, மகா வாக்கியத்துல தத்து என்ற சொல்லினாலே சுட்டப்பட்டவன் மகாவிஷ்ணுன்னு சொன்னீங்க இல்லையா, இதை அந்த விஸ்வநாதர் சன்னிதி முன்னாடி வந்து சொல்லிருங்க போதும், இப்ப இந்த காங்கிரஸ் காலுக்கு முன்னாடி சொன்னீங்களே வெளியில அங்க வந்து சொல்லுங்க. அவர் சொன்னாரு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாட, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போனான். போய் அங்க என்ன பண்ணாருன்னா, அங்க வந்து சத்தியம் பண்றது, அதாவது பொய் சொல்றது வேற பொய் சத்தியம் பண்றது வேற, ரெண்டுக்கும் கோர்ட்லயே வித்தியாசம் உண்டு. பொய் சொல்லலாம், சட்டமே அனுமதிக்கு தெரியுமா உங்களுக்கு, பொய் சொல்லலாம், ஆனா சத்திய பிரமாணம் எடுத்து பொய் சொல்லக்கூடாது, நீ சட்டம் அப்படிதான் சொல்லுது. இப்ப வேடிக்கா சட்டமே வாச்சரியமா இருக்கு, சாதாரணமா பொய் சொன்னா லைன்னு பேர் அதுக்கு இங்கிலீஷ்ல, ஆனா சத்திய பிரமாணம் எடுத்து பொய் சொன்னா அதுக்கு பேர் பெருஜூரின்னு பேரு, சட்டத்தில் போய் வச்சிருக்கான். ஆகினால அவர் என்ன சொன்னாரு, அந்த போய் மகாவிஷ்ணு அங்க விஸ்வநாத சன்னிதி முன்னாடி போய் அந்த சத்தியம் பண்ணணும் இல்லையா, அப்படி கையை தூக்கினார், அப்படி கையை தூக்கி மகாவிஷ்ணுவே சத்திய அந்த வாக்கையினாலே பிரதிபாலிக்கப்பட்டது அப்படின்னார். உடனே சிவபெருமானுக்கு கோபம் வரல, அவருக்கு தான் முக்குணங்களையும் கடந்து வராச்சு, அவருக்கு கோபம் வருமா, கோபம் யாருக்கு வந்ததுன்னா அதிகார நந்திக்கு வந்தது. ஆகவே அவர் சொன்னார், அந்த பொய் சொன்ன கை அப்படியே நிற்க கடவுது அப்படின்னா, ஆக சத்தியம் பண்ணிட்டு கையை எடுத்தா கையக்கள் எடுக்க முடியல, அப்படியே நிக்குது கை. அதுக்கப்புறம் அவர் விஸ்வநாதரை நினைத்து அப்படி ஏங்கி ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்ற, விஸ்வநாதர் காட்சி கொடுத்தார், காட்சி கொடுத்து என்ன சொல்லுவார் தெரியுமா உங்களுக்கு, நான் ஏதாவது உனக்கு சாபம் கொடுத்துட்டு நான் எடுத்து விட்டுருவேன், ஆனா என்னுடைய அன்பன் சாபம் கொடுத்தா நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னார். அப்புறம் உடனே விசாலாட்சியை நினைச்சு பாடினார், அம்மா தான் என்ன பண்ணார்னா, கடைசியில் அந்த கை வரட்டும், ஆனா ஒன்னே ஒண்ணு, இனிமேல் இந்த விஸ்வநாதரை நீ தரிசனம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கங்கைக்கு அந்த படத்துல இருந்தா வணங்கணும், கோயிலுக்குள்ள நீ வரக்கூடாது என்றார். இந்த கண்டிஷனுக்கு சம்மதிச்சா கை விழும் அம்மா. ஆகையால அந்த காசி விஸ்வநாதர்களுக்கு ஏத்தாப்புல ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, இதே மகாராஜா பேலஸ் இருக்கும், நீங்க போனீங்கன்னா அங்க வியாசர் வழிபட்ட லிங்கம்னு ஒண்ணு வச்சிருப்பான், அதுக்கு பேரு இன்னைக்கு வியாச காசின்னு பேர், அதுக்கு பேரு வியாச காசி, மூணு லிங்கம் இருக்கு. அதுதான் சொன்னார் இந்த அருமையான கதையை, அவர் சொன்னார், கங்கை சூழ் கிடந்த காசிமால் வரைப்பில் பொய்முகல் வியாதன் கைதம்பித்தளி, சிவஞானசாமி சொல்லிட்டார், ஹரத சிவாச்சாரியார் சொன்னவர், ஹரத சிவாச்சாரியார் தமிழ்ல மொழிபெயர்த்தவர் சிவஞான சுவாமிகள், அவர் தான் சொன்னார், கங்கை சூழ் கிடந்த காசிமால் வரைப்பில் பொய்முகல் வியாதன் கைதம்பித்தளி. அதே போல கந்த புராணத்தை சொன்னார் கச்சியப்ப சிவாச்சாரியார், அதிகார நந்திக்கு தோத்திரம் சொன்னார், அதாவது புராணங்கள்ல எல்லாம் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, எந்த புராணமா இருந்தாலும் சிவபெருமானுடைய பெருமையை சொல்ற புராணமா இருந்தா முதல்ல விநாயகர், அதுக்கப்புறம் சுவாமி, அதுக்கப்புறம் அம்பாள், அப்புறம் சுப்பிரமணிய, விநாயகர் சுப்பிரமணிய சொன்ன உடனே அதிகார நந்திக்கு தான் அடுத்த வணக்கம் வரும், எந்த புராணத்தையும் நீங்க எடுத்துக்கிடுங்க, அதுக்கப்புறம் அதிகார நந்திக்கு அப்புறம் அப்புறம்தான் சமய குரவர்கள் சந்தான குரவர்களுக்கு வணக்கம் வரும், சில புராணங்கள் அகத்தியருக்கு தனியா வணக்கம் சொல்லும், இது சைவ மகா புராணங்களுடைய எல்லா புராணங்களும் இதே அமைப்புல தான் இருக்கும். அப்போ தட்சிணாமூர்த்தி அது வேதங்கள் நிறைய சொல்லலாம், ஆமா அது வந்து சிவபெருமானுடைய வேதங்கள் வரும்பொழுது தட்சிணாமூர்த்தி நடராஜர் அப்படின்னு சொல்லும் சில புராணம், நந்திக்கு முன்னாடி, நந்திக்கு முன்னாடி தட்சிணாமூர்த்தி நந்திக்கு முன்னாடி தான் வரும், அவர்கள் சிவ முகூர்த்தங்கள்லாம் முடிஞ்ச பிறகுதான் அப்புறம் தான் அதிகாரம் நந்தி வருவார். அப்ப கச்சேப சிவாச்சாரியா சொன்னார், அத என்ன அந்த பெருமையை நந்திக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லணும், அவ்வளவுதான் விஷயம், அதிகார நந்திக்கு வணக்கம்னு சொல்லணும். ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? கச்சேப சிவாச்சாரியார், ஐயிரு புராணம் அமலர்க்கு ஓதியும் செய்யவன் மறைகளும் தெரிந்து மாயையால் மெய்யரு சூழ்வுகள் வியாதன் நீட்டிய கையெடு நந்திதன் கடல்கள் போற்றுவான். ஒரு அடி அடிச்சார். நீ எல்லா மகாபுராணங்களையும் தொகுத்த, ஆனா மாயினாலே நீ வந்து ஒரு பொய் மெய்யில்லாத பொய்யை சொன்னாய். ஆகவே அப்பேற்பட்ட வியாத முனிவர் நீட்டிய கையை ஸ்தம்பிக்கும்படியாக செய்த அதிகார நந்தியே உனக்கு நமஸ்காரம். அது அதிகார நந்தி நீங்க சொல்ல வேண்டிய தோத்திரங்கள், அருமையான தோத்திரம், அங்கனன் கையில காக்கும் சிவஞான முனிவருடைய பாடல் காஞ்சி புராணம், அதுவும் ரொம்ப சிறப்பு. அந்த கந்த புராணத்துல அதிகார நந்திக்கு வரக்கூடிய சிறப்பு நீங்க சொன்னா இன்னும் கொஞ்சம், அதுவும் ரொம்ப சிறப்பு தான். அதிகார நந்தியினுடைய வணக்கத்தை அதெல்லாம் நீங்க வச்சுக்கணும், சில பாடல்களையும் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆகையினால அப்பேற்பட்ட அந்த வியாச மகாமுனிவர் அவருக்கு முக்குண வயத்தினால் மதிமயங்கினார். இந்த மூன்று குணம் அவங்களுக்கும் வேலை செஞ்சது, அந்த முனிவருக்குமே. ஆகவே மதிமயங்கி தவறு செய்தார். ஆகவேதான் சூத மகாமுனிவர் அவர் தான் ரொம்ப அருமையாக நமக்கு புராணங்களை எல்லாம் நீங்கள் எப்படி நோக்க வேண்டும். ஆகவே ஞானசம்பந்த பெருமான் திருப்பாசுரர் சொன்னார், சூதன் ஒளிமாலை என்றே கலிக்கோவை சொல்லே அப்படின்னு. சூத மகாமுனிவருடைய ஒளி மாலை அப்படின்னு சொன்னார். அவர் என்னென்ன சைவத்துல புராணங்கள் நமக்கு இப்படி நந்திகிட்ட இருந்து வந்தா கூட சூத மகாமுனிவர் எப்படி உபதேசம் செய்தாரோ அந்த முறையிலேதான் நாம் புராணங்களையும் வரலாறுகளையும் நோக்க வேண்டும். அப்படி நோக்கினால் நமக்கு அதுல குழப்பமே வராது. அப்படி நோக்காம நீங்க பத்திரிகையில வரக்கூடிய புராணத்தை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா நிறைய குழப்பம் வந்துடும் என்று சொல்லிக்கொண்டு, இப்பொழுது அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய பெருமை, அவனுடைய பெருமை யாராலும் சொல்ல முடியாது, ஆனாலும் சொல்லி ஆகணும். சொல்லருக்கு அறியானே சொல்லி நார் மாணிக்க வாசர் இந்த வேடிக்கை. அவன் பெருமையை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொல்லருக்கு அறியான், அதுக்காக சொல்லாம விட்டுறாத அப்படின்னாரு. சொல்லருக்கு அறியானே சொல்லி திருவடிக்கு, என்ன அருமையா அந்த சொல்ல ஆட்சி பாருங்க. இதெல்லாம் சிவபுராணத்தை ஓதுறோம், அந்த நுட்பங்களை உணர முடியுதா நம்மளால? அவ்வளவு நுட்பமா பேசுறாரு மாணிக்குவா சுவாமி. ஆகவே அவர் நமக்கு செய்த அந்த ஆன்மாக்களுக்கு அவர் செய்த கருணை என்ன, அதுக்கு பிரதிபலனாக நாம் அவருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா அங்கதான் சொல்லுது, உயிர்கள் சிவபெருமானால் படைக்கப்படவில்லை. உயிர்களை சிவபெருமான் படைக்கவில்லை. அவர் படைத்தார் என்று சொன்னால் என்னென்ன சிக்கல்லாம் வருதுன்னு கேட்டா ஏன் படைச்சார்னு ஒரு கேள்வி வரும். நீங்க சிவபெருமான் உயிரை படைச்சார்னு சொல்லிட்டீங்கன்னா இதெல்லாம் ஞானிகள் எவ்வளவு சிந்திச்சிருக்கிறாங்க பாருங்க. மற்ற மதங்கள்லாம் அப்படி சொல்லல, உயிரை கடவுள் படைத்தார்னு சொல்லுது. அப்படி படைத்தார்னு சொல்லியாச்சுன்னா எதுல இருந்து படைத்தார் இல்லையா? ஒரு இல்லாத சூன்யத்திலிருந்து ஒரு பொருள் வர முடியாது. அவர் எதுல இருந்து படைச்சார், ஏன் படைத்தார் அடுக்கடுக்கா கேள்வி வரும். ஆகவேதான் நம்ம பெரியவங்க சொல்லிட்டாங்க, பதி பசு பாசம் மூன்றும் அனாதி, பதியினை போல் பசுபாசம் அனாதி. ஆனா அப்பொழுது இந்த உயிர்கள் எல்லாம் ஆணவ மலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய இருட்டு. அதுக்கு தாய்மார் அருமையா உதாரணம் சொல்வார், இந்த ஆணை எப்படி இருந்தீங்க அப்படின்னா அந்த இருட்டிலே கண்ணிலா குழவி போல் கிடந்து ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை பிறக்கும் போதே குருடு, அதுவும் ஒரு இருட்டறையில பிரசவம் நடந்திருக்கு. வளர்ந்தா என்ன அந்த குழந்தைக்கு அறிவு இருக்கும் இல்லையா? அது போல இருந்தமா இந்த ஆணவ மலம், இந்த இருளிலே இந்த உயிர்கள் எல்லாம் அப்படி இருந்தது. அந்த ஆணவமாகி இருளிலே இருந்து படைப்பதற்காக, அந்த இருளிலே இருந்து நீக்குவதற்காக கருப்பை, இந்த குழந்தை கருப்பையிலே இருக்கும்போது இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறது. ஆனா ஆணவ மலத்தோடு கட்டியிருந்த பொழுது இன்ப துன்ப அனுபவமே அதுக்கு இல்லை, அப்படியே கண்ணிலா குழவி போல அப்படி கிடக்கு. அதனால சுவாமி என்ன பண்றாருன்னா அதற்கு ஞானத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக இன்னொரு பொருள் மாயை என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள், அந்த மாயை என்று சொல்லக்கூடிய பொருள்ல இருந்து நமக்கு உடம்பையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கி கொடுக்கிறார். அதைத்தான் நம்ம படைப்புங்கிறோம். நமக்கு படைப்புக்கு நமக்கு அர்த்தம் வேற, ஆனா கிறிஸ்தவம் போன்ற சமயங்கள்ல படைப்புக்கு அர்த்தம் வேற. அதுல இருந்து என்ன பண்ணா மூச்சுக்காற்ற ஊத்தினாரு வந்தாரு நம்ம எல்லாம் பறந்தவனு வரும். அதுமல்ல எதுக்காக படைத்தான்னு கேட்டா தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக படைத்தாரம்மா. இல்லையா அவர் மகிமையை வெளிப்படுத்துறதுக்கு நம்மளை இந்த பாடுபடுத்தணுமா இன்னொரு கேள்வி. ஆனா நம்முடைய சமயத்திலதான் அந்த கேள்விக்கு இடமே இல்லை. நம்முடைய சமயத்துல கொள்கை விளக்கம் என்பது அந்த கேள்விக்கு இடமே கிடையாது. ஏன் படைத்தாருங்கிற கொஸ்டினே கிடையாது. அவ படைத்தல் என்று சொல்லுவோமே அது என்னவென்றால் இல்லையா, அது ஏற்கனவே இருந்த பொருள் மாயை. மாயை என்பது ஒரு பொருள். அதாவது சைவ சித்தாந்தம் சொல்வதற்கும் மற்ற சித்தாந்தங்கள் சொல்வதற்கு என்ன வேறுபாடு என்றால், மாயை என்பது ஒரு பொருள், ஆணவம் என்பது ஒரு பொருள், இல்லை ஒரு பொருள்னு சொல்லும். அந்த மாயை என்ற பொருளிலே இருந்து தனு கரண போன போகங்கள், நமக்குள்ள உடம்பு, நாம் வாழ்வதற்குரிய இடம், எல்லாமே அதில் தான் படைச்சு கொடுக்குறாங்க. எல்லாம் மாயா காரியம்தான். உடம்பும் மாயா காரியம்தான், இந்த உலகமும் மாயா காரியம்தான். அது எதற்கு படைத்துக் கொடுக்கிறார் என்று சொன்னால், முத முதல்ல இந்த ஒண்ணுமே தெரியாம இருந்த அறிவே விளங்காக இருந்த இந்த குழந்தைக்கு ஒரு சின்ன அறிவு வரட்டும். ரொம்ப அருமையா சொல்வார். அது எது போறான்னு உதாரணம் கொடுத்தார் திருவருட்பயன்ல. நீங்களாம் சாத்திரமும் படிக்கிறீங்க இல்லையா. விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை. அருமையான உதாரணம் சொன்னார். விடிய காலம் சூரியன் வரப்போகுது, சந்தேகம் இல்லை. சூரிய வர்ற வரைக்கும் நீ சும்மா இருக்காத, அதுக்காக ஒரு மெழுகுவர்த்தியை வச்சுக்கோ, ஒரு டார்ச் லைட்டை வச்சுக்கோ, ஒரு எலக்ட்ரிக் லைட்டை வச்சுக்கோ. ஆனா சூரியன் வந்த பிறகு இந்த டார்ச் லைட்னாலேயோ இந்த 1000 வாட்ஸ் பல்ப் போட்டாலும் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? சூரியன் வந்த பிறகு 40 வாட்ஸ் பல்புக்கும் ஒரே எஃபெக்ட் தான், 1000 வாட்ஸ் பல்புக்கும் ஒரே எஃபெக்ட் தான். அதனால சொன்னார், வெடிவாம் அளவும், வெடிகின்ற வரை நாம் எப்படி ஒரு விளக்கை வைத்துக் கொண்டு நம்முடைய காரியங்களை செயலாற்றுகிறோமோ, ஆனா சூரிய ஒளி வந்த பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒளி என்பது வேற ஒளி, இந்த ஒளி இல்லை. அதுபோல சொன்னார், வெடிவாம் அளவும் விளக்கு அணைய மாயை, வடிவாதி கண்மத்து வந்து என்று மிக அருமையாக சொல்வேன். ஆகவே அதைத்தான் நம்ம படைப்பு என்று சொல்கிறோம். அந்த படைப்பிலே வரும்பொழுது இப்போ ஒரு கேள்வி, ஒரு ஐந்து ஒளியை பற்றி எல்லாம் சொல்லணும்னு சொன்னார். நான் நுட்பமான செய்திகள், ஆனா லேசா சொல்றேன். ஐந்து ஒளி என்பது அந்த ஆணவ மரத்தோடு கூடி கிடந்த உயிர் இருக்கிறது அல்லவா, அதற்கு முதன் முதல்ல சூக்கும சரீரம்னு ஒரு சரீரத்தை கொடுத்தார். அந்த சூக்கும சரீரத்தை வைத்துக் கொண்டு அந்த உயிர்கள் சூக்கமான சில வினைகளை செய்ய ஆரம்பிச்சது. அதை நோக்கி தூர சரீரம் கொடுத்தார். இப்ப நமக்கு என்ன தெரியும்னா, முத முதல்ல சூக்கும சரீரம் கொடுத்தாரு பாத்தீங்களா, அது ஒரே ஒரு தடவை தான். மறுபடியும் அந்த சூக்கும சரீரத்தை மறுபடியும் நம்ம முத்திக்கு எப்பொழுது தகுதி உடையவளா ஆகிறோமோ அப்போதான் எடுக்கிறார். அது வரைக்கும் அந்த சூக்கும சரீரம் நம்ம கூடையே தான் இருக்கு, எந்த பிறவிக்கு போனாலும் அது வரும். ஆனா தூர சரீரம் மட்டும் வெளியில போட்டிருக்க சரீரம் இருக்கு பாருங்க, அது 5 வகையான சரீரம், 31 தத்துவங்கள் என்று சைவ சித்தாந்தம் சொல்லும். 31 தத்துவங்கள் என்று சொன்னாலும் சரிதான், 5 கோஷங்கள் என்று சொன்னாலும் சரிதான். உபனிஷத் வந்து கோஷம்னு சொல்லும், தைத்திரிய உபனிஷத் 5 கோஷங்கள்னு சொல்லும். ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், 5 கோஷங்கள், 31 தத்துவங்கள். அவற்றை மாறி மாறி கொடுத்துக்கிட்டே வருவார், வினைக்கீடாக மாறி மாறி கொடுத்துட்டே இருக்காராம். அதான் வச்சு வாங்குவாய், வச்சு வச்சு வாங்கிட்டே இருப்பாராம். நம்ம சொல்றோம் பாருங்க, ஒரு பெரிய செயற்கரிய செயலை வச்சு வச்சு வாங்கிட்டா சார் அப்படிங்கிறோம். அது போல எல்லாம் ஞானிகளுடைய ஆட்சி தான், அதை வச்சு வச்சு வாங்குறாராம் இல்லையா. ஆனா முதல் ஒரு போகத்திலே நமக்கு அந்த சூக்ம சரீரத்தை அவர் வினையை கணக்கில் எடுத்துக்காம கொடுத்துட்டார். அப்ப என்ன தெரியுதுன்னா, இந்த சூக்ம சரீரம் என்றைக்கு நம்மை விட்டு நீங்குகிறதோ அன்றைக்கு அவர் வந்து திருவருளே நமக்கு சரீரமாக வரும். அப்படி சொன்னாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த ஞானம் நமக்கு வருகின்ற வரை,